இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு ஸ்ரீ மாதவ சிவஞான யுகருடைய பொழிப்புரையினை 16வது குருமூர்த்தியருடைய பதவுரையின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளன. பொது அதிகாரத்தில் முதல் சூத்திரத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே சிந்தனை இருந்தது. இரண்டாம் அதிகாரம் சூத்திரத்தினுடைய எந்த கூற்றினை கண்ணடித்து எடுத்துக்கொண்டு விளக்குகின்றது என்று சொன்னால், அதாவது ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உழைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்பது அது முதல் அதிகரண கூறு. இந்த இரண்டாம் அதிகரணத்திலே ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்தூரு மண்ணி நின்றே என்ற கூறு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த இரண்டாம் அதிகரணத்து கூற்றினை மூன்று பிரிவுகளாக பிரித்துக் கொண்டு மண்ணி நின்று மறுவித்திடும், ஈருமாகி மறுவித்திடும், அனாதிமுத்த சித்திருவாய் மறுவித்திடும் என்று மூன்று பிரிவுகளாக பிரித்துக் கொண்டு முதல் இரண்டையும் சுருக்கமாக கூறி மூன்றாவதாக உள்ள அனாதிமுத்த சித்திரு என்பதை விரிவாக ஆசிரியர் சொல்லி வருகின்றார்கள். இந்த அனாதிமுத்த சித்திருவை விளக்கிவிட்டால் இந்த இரண்டாம் அதிகரணம் பூர்த்தியாகிறது. சிவபெருமானுக்குரிய மிகச்சிறப்பான ஒரு திருநாமம் அனாதிமுத்த சித்திரு. அவர் ஒருவருக்கே உரியது. சைவ நூல் பயிற்சி உடையவர்கள் எழுதக்கூடிய கட்டுரைகளிலெல்லாம் இந்த சொல்லாட்சி அவசியம் இடம்பெறும். அனாதியே முத்திநிலையில் உள்ளவர். ஞானிகள் எல்லாம் முத்திநிலை அடையாமல் ஆனந்தமலச்சார் ஊற்றவர்களாக இருந்து அவன் அருளாலே முத்திநிலை எழுதியவர். ஆனால் சிவபெருமான் என்றுமே அஞ்ஞானவசப்படாதவராய் எப்பொழுதுமே முத்திநிலையிலே இருப்பவர். ஆகையினாலே அனாதிமுத்த சித்துரு என்று சொல்லப்படுகின்றார். சித்துரு என்று சொல்லும்பொழுது அறிவுமயமான பொருள் என்று அது பொருள்படுகின்றது. அனாதிமுத்த சித்துரு என்று சிவபெருமானை அழைப்பதற்கு ஒரு தடை உள்ளது என்று கருதி வேற்று சமயத்தார் அத்தடை எழுப்பினார்கள். நீங்கள் சொல்கின்ற முதல்வன், இந்த உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குகின்ற அந்த முதல்வன் இருக்கின்றானே, அந்த சிவபெருமான் உருவமுடைய பொருளா அல்லது அருவமான பொருளா அல்லது அருவுருவமான பொருளா என்று கேட்கும் பொழுது அந்த மூன்று திருமேனிகளையுமே உடையவன் சிவபெருமான் என்று விடை கூறினார். அதிலே உருவத்திருமேனியின் மீது தடை எழுப்பினான். அந்த தடைக்கு விடை கூறும் போது அருவத்திருமேனியும் அருவுருவத்திருமேனியும் நன்கு சாதிக்கப்படும். என்ன தடை எழுப்பினான் என்று சொன்னால், உருவத்திருமேனி எல்லாம் ஒருவருக்கு இருந்ததென்றால் நமக்கு எப்படி உருவத்தை செய்து கொடுக்க ஒருவர் வேண்டுமோ அதுபோல முதல்வனுக்கும் அந்த உருவத்தை படைத்துக் கொடுக்க ஒருவன் வேண்டும் என்றான். யோக சித்தர்கள் எல்லாம் அவன் அருளாலே உருவெடுக்கின்றார் என்றால் அவனால் தன் விரும்பி உருவம் எடுக்க முடியாது என்று சொன்னவுடன் அப்படியே எடுத்தாலும் அது மாயாகாரியமாகத்தான் இருக்கும் என்றார். மாயாகாரிய உடல் அவனுக்கு கிடையாது. நாம் ஆணவமல சார்புடையவர்கள். ஆணவமல சார்புடைய நமக்குத்தான் மாயாகாரிய உடம்பு, வளர்வு தேவைகளுக்கு உட்படுகின்ற உடம்பு, நோய் நொடிகளுக்கு உட்படுகின்ற உடம்பு இந்த மாயாகாரிய உடம்பு. இது மலச்சார்பு உடையவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மருந்து மாதிரி. அவனோ மலநோயை தீர்க்கின்ற வைத்தியம். ஆகையினாலே அவன் எடுக்கின்ற திருவுருவம் அவனுடைய அந்த ஞான சக்தியை அவனுக்கு திருவுருவமாக விளங்குகின்றது என்று சொன்னவுடன் அதை நன்கு விளக்கினார்கள் பாடலே. அதெல்லாம் சிந்தித்தோம். அதன் மேல் எழக்கூடிய ஐயத்துக்கு தான் விளக்கம் காண வேண்டும். அதாவது அப்படி அவனுடைய ஞான சக்தியே திருமேனியாக இருந்தாலும் கூட உருவமாக பரிணமிப்பவை எல்லாம் ஒரு காலத்திலே அறிவையிடும். ஆகையினாலே நீங்கள் ஞான திருமேனி என்று சொன்னாலும் அந்த திருமேனிக்கும் அறிவு வந்துவிடுமே. ஆகையினால் உருவத்திருமேனி அவனுக்கு உண்டு என்று ஒருபோதும் நீங்கள் கூற வேண்டாம் என்று நமக்கு ஆலோசனை சொல்கின்றான். வேற்று சமைத்தான் சொல்லி ஆகவே அவன் அருவப்பொருள் என்றே கொள்ளுங்கள். சிவபெருமான் அருவமானவன் என்றே சொல்லுங்கள் என்று சொல்லும்பொழுது அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அவனை இகழ்ச்சி குறிப்போடு மறுத்தார்கள். மிகுந்த புத்திசாலி மாதிரி நீ சொல்கின்றாய், உனக்கு விளக்குகின்றேன் கேட்பாயாக என்று சொன்னார். அதான் அத்துவா மார்க்கத்துள்ளான் அலன் இவன் அருமை தன்னை குட்டிதான் உடையை போல இருந்தனை புகழ கேள்வி என்று சொல்கின்றார். அத்துவா என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்து பொருள்கள் எல்லாத்துக்கும் அத்துவாங்கிற பெயர் கொடுத்து அத்துவா என்பது உலகம்தான். இந்த அத்துவாகிய உலகத்திலே உள்ள பொருள்கள் எல்லாம் அருவமாகவோ அல்லது உருவமாகவோ அல்லது அருவுருவமாகவோ மூன்று நிலைகள் ஏதாவது ஒரு நிலையில தான் இருக்கும். ஒரு நிலையில் உள்ள பொருள் இன்னொரு நிலைக்கு செல்ல முடியாது. அதுபோல் சிவபெருமானும் அருவமே அப்படின்னு சொல்லிட்டா அப்போ அவனும் இந்த அத்துவாகிய உலகத்திலே பொருள்கள்ல ஒன்றாக ஆகிவிடுவான். இவன் இந்த உலகத்து பொருள்கள் எல்லாம் மேன்மையானவன் என்று சொன்னார். எப்படி சொல்வது? நினைத்தால் அருவத்திருமேனியும் மேற்கொள்வான், உருவத்திருமேனியும் மேற்கொள்வான், அருவுருவத்திருமேனியும் மேற்கொள்வான். எந்த திருமேனியும் எடுக்க அவனால் இயலும் என்று சொல்லும்பொழுதுதான் அவன் உலகத்து பொருளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்ற அவனுடைய பரம்பொருள் தன்மை அங்கே நிறுவப்படுகிறது. நீ சொல்வது போல அவன் அருவம் மட்டும்தான் சொன்னால் உருவத்துக்கு வரமாட்டான்னு சொன்னான். எத்தனையோ பொருள்கள் அருவப்பொருளாக இருக்கின்றன. ஆகாயம் அருவம் உடையதுதான், அது ஒருபோதும் உருவமாகாது. இந்த உலகத்து சலப்பொருள்களுள் ஒருவனாவான் உன்னுடைய கூற்றுப்படி என்று சொல்லி அவனை மறுத்தான். அந்த இடத்திலே ஒரு இலக்கண குறிப்பினை விளக்க வேண்டும். அத்துவா மார்க்கத்துள்ளான் அலன், இவன் அருமை தன்மை என்று வருகின்றது அல்லவா? அத்துவா மார்க்கத்துள்ளான் அலன் என்று வரும்பொழுது வேறொரு பாடம் சொல்வார்கள். அலன் என்பதற்கு பதிலாக வந்து அலன் இவன் வருது பார்த்தீங்கன்னா, அத்துவா மார்க்கத்துள்ளான் அலன் இவன் வருகின்றது. அலன் இவன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அன்று இவன் ஒரு பாடம் உண்டு சில பிரதிகளில், அப்படி ஒரு பாடம். மூன்றாவது அடி 42வது பாடல மூன்றாவது அடி அத்துவா மார்க்கத்துள்ளான் அலன் இவன் என்பதற்கு அன்று இவன் பாடம். அன்று இவன் அப்படிங்கும் போது அன்றிய இவன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அகரம் சொக்கம் இருக்கின்றது, விரித்துக் கொள்ள வேண்டும். அன்றிய இவன் அன்றுதல்னா என்னன்னா மாறுபடுதல், அதுக்குத்தான் மேற்கோள் காட்டியிருந்தார்கள். அன்றுதல் அப்பொருட்டாதல் அன்றினார் புறமறித்தார்க்கு என்பதனாலும் அறிவேன். இது பெரிய புராணத்தில் வருகின்றது. அன்றினார் புறமறித்தார், மாறுபட்டவர்களுடைய முப்புறங்களையும் எரித்தான். மாறுபடுதல்னா பகைத்தல், இந்த இடத்துல முரண்படுதல், மாறுபட்டு விளங்குதல், வேறுபட்டு விளங்குதல் இந்த பாட்டில் பொருள் வரும். அவை அன்றுதல்னா மாறுபடுதல். அத்துவா மாற்றத்துடான் அன்றியவன் அன்றியவன் என்று சொன்னால் இந்த இடத்துல சாமிகள் சொல்கின்ற உரை நயம் மிகச்சிறப்பானது. அந்த பாடத்தை கொண்டவர்கள் கூட அப்படி உரை சொல்லியிருக்க மாட்டார். அத்துவா மார்க்கத்து உள்ளான் அலன், அத்துவா மார்க்கத்து உள்ளவன் அல்லன் அப்படின்னு பொதுவான பொருள் வருது. ஆனா அலனிவனுக்கு பதிலாக அன்றியவன் பாடம் கொண்டுட்டான். அத்துவா மார்க்கத்துள்ளான் அன்றியவன் கொண்டுட்டான். அந்த உள்ளான் என்பது இருக்கிறான் என்ற பொருள்ல வராது. அந்த உள்ளான் என்றால் உள்ளப்படான், உள்ளப்படான் என்றால் உள்ளுதெல்லாம் நினைத்தல் ஒரு அர்த்தம் உண்டு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் சொல்றார். உள்ளெல்லாம் நினைத்தல், உள்ளான்னா நினைக்கப்படான், உள்ளப்படான் நினைக்கப்படான். அத்துவா மார்க்கத்து அத்துவா மார்க்கத்துள் ஒருவனாக இவன் கருதப்படான். அன்று இவன் அந்த அத்துவா மார்க்கப் பொருள்களோடு மாறுபட்டவன் இவன். அத்துவா மார்க்கப் பொருள்கள் தான் அருவமாக இருக்கும், உருவமாக மாறாது. சில பொருள் உருவமாக இருக்கும், அருவமாக மாறாது. இவன் அந்த அத்துவா மார்க்கத்தின் ஒரு பொருளாக கருதப்படாதவன் தான் சொன்னான். அத்துவா மார்க்கத்துள் ஒன்றாக கருதப்படான் என்று உரைத்து அன்றிவன் என்பது அத்துவாக்கிறது இயல்போடு மாறுபட்ட இவன் அன்றிய இவன் வினைத்தொகையாக வினைத்தொகையாக வைத்து உரைத்த என்று அந்த பாடம் கொண்டவர்களுக்கு அப்படி ஒரு ஆலோசனையும் இங்கே அருள்கின்றார்கள் நம்முடைய சுவாமிகள். அப்புறம் சொன்னார்கள், அச்சேல் முதல்வன் அருவமேயனில் அத்துவாக்களில் ஒருவனாக முடியும் என்றால் யாஞ்சனம் என்னன்னு கேட்டான். அவன் அருவந்தான்னு சொல்லிட்டா அத்துவாக்கல்ல ஒருவனா இவன் சொல்றீங்களா? அது எப்படி விளக்கமா சொல்லுங்க சொல்றாரு. உலகினில் பதார்த்தம் எல்லாம் உருவமோடு அருவமாகி நிலவிடும் ஒன்று ஒன்று ஆகா நின்ற அந்நிலையே போல அழகிலா அறிவந்தானும் அருவமே எண்ணில் ஆய்ந்து குலவிய பதார்த்தத்து ஒன்றாய் கூறுவன் குறித்திடாயே. உலகினில் பதார்த்தம் எல்லாம், அதாவது இந்த உலகத்தில் காணப்படும் பொருள்கள் எல்லாம், பதவிகளை சொல்றான், உலகத்தில் காணப்படும் பொருள்கள் எல்லாம் உருவமோடு அருவமாகி நிலவிடும். உருவமோடு அருவங்கிறது ரெட்டுரம் அழிஞ்சு கொள்ளணும். உருவ அருவம் சேர்த்து அருவருவத்தையும் சேர்த்துக்கணும். உருவமும் அருவமும் அருவுருவமாய் காணப்பட்டு நிற்கும். உலகத்து பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? உருவம் அருவம் அருவுருவம் மூன்றுல ஒன்னா இருக்கும். எடுத்துக்காட்டு, இப்ப நிலம் வந்து உருவம் உடையது, ஆகாயம் வந்து அருவமானது, இந்த நீர் சந்திரன் இதெல்லாம் அருவுருவம்னு சொல்லுவாங்க. அது ஒரு காரணம் இருக்கணும் ஆய்வு பண்ணணும்னா. அதெல்லாம் அருவுருவம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அருவம்னு சொல்லல, உருவம்னு சொல்லல, ரெண்டுமே இடைப்பட்டதா சொல்லியிருக்காங்க. நீர சந்திரன் எல்லாம் நிலத்தை உருவம்னு சொல்லியிருக்காங்க, ஆகாயம் அருவம். இப்படி இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் அருவம் உருவம் அருவுருவம் என்ற மூன்று ஒன்றா இருக்கும். இது ஒன்று இன்னொன்று ஆகாது. சுவாமிகள் குறிப்பிட பாருங்க, ஆகாயம் முதலிய அருவ பொருள் உருவத்தின் இயல்புடையது ஆகாது. என்னைக்காவது ஆகாயம் உருவம் பெறுமா? பெறாது. நிலம் முதலிய உருவப் பொருள் அருவத்தின் இயல்புடையது ஆகாது. நிலம் உருவப் பொருள் தான், அது அருவப் பொருளாக மாறாது. சந்திரன் முதலிய அருவுருவப் பொருள் அருவியல்பே உடையதும் ஆகாது, உருவியல்பே உடையதும் ஆகாது. ரெண்டு இயல்பும் சேர்ந்திருக்கும்னு அர்த்தம். அதான் அருவுருவம். சந்திரன் வந்து தேய்ந்து வளர்ந்து மறைந்து மறுபடி தோன்றது இல்லையா? இங்கனும் ஆறு அத்துவா உட்பட்ட பொருள்கள் எல்லாம், அத்துவாக்கள் ஆறா பிரிப்பார்கள், அதை நாம பின்னால் பார்க்க இருக்கிறோம். இங்கனும் ஆறு அத்துவா அத்துவாவுட்பட்ட பொருள்கள் எல்லாம் ஒன்று பெரிதொன்றின் இயல்புடையது ஆக மாட்டாது. உருவப்பொருள் அருவப்பொருளின் இயல்புடையது ஆகாது, அருவப்பொருள் உருவப்பொருளின் இயல்புடையது ஆக மாட்டாது. ஆகலான் அனாதிமுக்க சித்திருவாகிய முதல்வனை அருவப்பொருளே எனின் அவனும் அவை போல மாட்டாமை உடையன் எனப்பட்டு அவற்றுள் ஒருவனாய் முடியும். இந்த மாட்டாமை பார்த்தீங்கன்னா அதான் இன்னபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இயலாம், அவனால் அருவமாக தான் இருக்க முடியும், உருவமாக ஆக முடியாது அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் கொண்டு போய் விட்டுரும். உலகத்து பொருளுக்கு தான் அந்த தன்மை, ஒரு நிலையிலிருந்து நிலைக்கு போக முடியாது. சிவபெருமான அருவமே சொல்லிட்டான், பரம்பொருள் அருவமே, அவனுக்கு உருவமே கிடையாதுன்னு சொல்வதெல்லாம் சிந்திக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு தர்க்கத்தை ஒரு லாஜிக்கான ஒரு சிந்தனை நான் வந்து செய்து தான் வைத்திருக்கிறது. நாம அதை விட்டு போட்டு அருவம்னு சொல்ற கருத்து தான் பெரிய கருத்துன்னு நம்மளே மங்கி கொண்டிருக்கின்றோம். அருவம் தான் உருவம் தான் சொல்லிட்டா உலகத்து பொருள்கள் இறைவன் உருவனாயிரும். அவன் எந்த நிலையும் மேற்கொள்ள முடியும் என்பதுதான் அவனுடைய பரம்பொருள் தன்மைக்கு உகந்தது. அதான் கடவுள் உண்டுன்னு சொல்லிட்டா போதாது, அந்த இறை இலக்கணத்துக்கு எந்த வலுவும் வராம நிலைநாட்டு பாருங்க, அதை நிலைநாட்டுக்கு சைவ சித்தாந்தம் ஒண்ணுதான். உருவமோடு அருவம் என்பதனை இரட்டுற மொழிந்து உழைத்துக் கொள்கிறேன். அதுலதான் உருவாருவம் வருது. உருவம் அருவம் உருவாருவம் அப்படி இரட்டுற மொழிந்து விடும். அவையே தானையாய் இருக்கு, அவையாய் ஆணையாய் அவையே தானையாய் மாதிரி இரட்டுற மொழிந்து விட்டா உருவாருவம் கிடைக்கும். ஒன்று நிகழ்வு ஒன்று உழைத்தாகாது என்பார் ஒன்றொன்றாகாவென உபதரித்தார். ஐயா உலகப் பொருள் எல்லாம் ஒன்று இன்னொன்றாகாதுன்னு சொன்னாங்கன்னா ஒன்று நிகழ்வு இன்னொன்று பெறாதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு வந்து ஒன்று இன்னொரு பொருளாக ஆகாது அப்படின்னு வந்து சொன்னா வந்து சர்க்காரியவாதத்துக்கு முரணுமா சொல்றார். இவ்வாறு உரையாதாருக்கு சர்க்காரியவாதம் முரணுமாறு உணர்க. ஒன்று ஒன்று ஆகா அப்படின்னா அதான் ஒன்றுதான் இன்னொன்று ஆகாத. அது எதிராக எந்த காரியம் சூப்பமா இருக்கோ அதுதான் தோன்றும். ஆகவே அந்த அதுக்கு முரண்பாடாக வராதபடி நம்ம உரை சொல்லணும். சிலர் அப்படி சொல்லியிருக்காங்க போல அதான் சுவாமி எழுதுறாரு. சுவாமியை சொல்ற உடைய என்னன்னா உருவப் பொருளுக்கு அருவத்தன்மை வராது, அருவப் பொருளுக்கு உருவத்தன்மை வராது. இதுதான் ஒன்று ஒன்று ஆகாதுங்கிறது பொருள். இதனாலே நிம்மடன் அருவே என்பார் மதமும் அருவுருவே என்பார் மதமும் மறுக்கப்பட்டவாறும் ஆயிற்று. ஏன் இதனால இந்த பாடலால யாரும் மறுக்கிறாங்க? இறைவன் வந்து அருவம் மட்டும்தான், நமக்கு உருவம் கிடையாதுன்னு ஒரு சாரா. இன்னொரு சாரா அருவுருவம் மட்டும்தான் சொல்றாங்களாம். அவர்கள் எல்லாம் மறுத்தவாறு ஆயிற்று. அது அஞ்ஞானமாக சரி இது இப்படி இருக்கிறது. சக்தியே வடிவென்றால் பரிணாமமாகவே அனித்தமுமாய் விடுவன கூறிய குற்றத்திற்கு பரிகாரம் என்னை? யா சரியா வந்து அருவம்னு மட்டும் சொல்லக்கூடாது. வந்து சொன்னா உலகத்து பொருள்கள் ஒருவனா இதுதான். அதனால உருவம் ஆவா அருவம் ஆவா அருவம் ஆவா சொல்லிட்டேங்க. சரி நாங்க ஒரு குற்றம் சொன்னவன் உருவத்துக்கு வந்தால் உருவத்தில் மேடி கொண்டால் ஒரு குற்றம் வரும்னு சொன்னவன் என்ன? எதெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் அழியும். ஏன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் இந்த உருவத்திறமை அவனுக்கு தோன்றியிருக்கணும். தோன்றுவதெல்லாம் அழி பரிணமிப்பதெல்லாம் அழிவெய்துன்னு சொன்னமே இப்ப உருவத்திறமைக்கு அழிவு வந்துருமே அது இழுக்கல்லவா? அதுக்கு இங்க என்ன சமாதானம் சொல்ல போறீங்க? அந்த நாங்க சொன்ன அந்த குற்றத்திற்கு நீங்க சொல்கின்ற பரிகாரம் என்ன? அடுத்த பாடலுக்கு எப்படி தோற்றுவாய் பண்ணதாக பாருங்க. பரிணாமமாகவே அனித்தமுமாய் விடும். அனித்தம்னா என்ன? நிலையற்று அழிவது. நித்தத்துக்கு எதிர்ப்பதும் அனித்தம். அனித்தமுமாய் விடும் என கூறிய குற்றத்திற்கு பரிகாரம் என்ன எனில் அது வருஞ்செயலில் கூறப்படும். வருஞ்செயலில் பெறப்படும். வருஞ்செயலில் பெறும் வருஞ்செயலமாக வருஞ்செயலை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். அருமையா சொல்றாங்க. பந்தமும் வேடுமாய பத பதார்த்தங்கள் அல்லான் அந்தமும் ஆதி இல்லான் அளப்பிலன் அதனாலே எந்தைதான் இன்ன நின்றும் இன்னதாம் இன்னதாகி வந்திடான் என்றும் சொல்ல வழக்கோடு மாற்றம் இன்றி. மிக முக்கியமான பாடல் வந்து சிவபெருமானுடைய அந்த பரத்துவம் இருக்கின்றதே முழு முதன்மை. அதை விளக்கி சொல்லக்கூடிய மிக அற்புதமான பாடல். உருவத்திறமையினா என்ன? அழிவெய்துமான். ஏன் சொல்றான் அழிவெய்து? அப்ப எவ்வளவு அருமையாக விடை கொடுக்காங்க பாருங்க. எல்லாம் வந்து இதுல என்ன சொல்ல போகின்றார்? அந்த உருவத்திறமையினே அவன் தனக்குள் தான் ஒடுக்கிக் கொள்கின்றான். உருவத்திறமையை மறைத்து வேற நிலைக்கு போகின்றான் என்றால் அந்த தன்னுடைய சக்தியை தனக்குள்ளாக அவன் வந்து வைத்துக் கொள்கிறான். அவ்வளவுதான். இதுல அழிவு எங்க வந்தது? அருமையா சொல்ல போறாங்க. அந்தமும் ஆதி அவனுக்கு கிடையாது. அதைத்தான் முதல்ல நம்ம போட்டுக்கணும். இந்த பாடல் எதிர் நிறநிறை அணி. முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுட்டு உள்ள போனா நமக்கு எளிதா இருக்கும். சுவாமி உரையெல்லாம் சொல்லிட்டு பின்னாடி ஒரு இடத்துல லேசா ஒரு ஒரே ஒரு வார்த்தையில் எழுதுவாங்க. எதிர் எதிர் நிறநிறை எழுதிப்பாங்க. எதிர் நிற நிறநிறைய பிரிச்சுவாங்க. நிரல் நிறை எதிர் நிறம் நிறை எழுதியிருக்காங்க. எதிர் நிறநிறைனா என்னன்னு அந்த அணி நமக்கு தெரிஞ்சாதான் இது நமக்கு வந்து ரசிப்போம். அப்போ நிரல் நிறைனா என்னன்னு தெரிஞ்சாதான் எதிர் நிறநிறை தெரியுது. நிரல் நிறைனா என்னன்னா அப்படி முதல்ல சொன்னதை முதல்ல சொன்னதோட சேர்த்துக்கணும், ரெண்டாவது சொன்னதை ரெண்டாவது சொன்னதை சேர்த்துக்கணும். இந்த ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ரெஸ்பெக்டிவிட்டி எப்படி பாருங்க. தமிழ்ல முறையே அப்படிப்பாங்க. அதான் ராமனும் கண்ணனும் காஃபியும் தேநீரும் அருந்தினர் அப்படின்னா அப்ப முதல்ல சொன்ன ராமன் முதல்ல சொன்ன காஃபி இருக்கணும். ராமன் காஃபி இருக்குன்னா அவன் கண்ணன் தேநீர் இருக்கு அப்படி போட்டிருக்கு. இது இப்படி போட்டால் அது நிரல் நிறை. இந்த சிவஞான சுவாமி தோத்திர பாடல் வருது இல்லையா? ஒரு பொழுதும் மறவாமல் உளத்தில் சிரத்தில் ஓதிரு நாவில் என்று உண்ணி வைத்து உரைப்பான். உளத்தில் உண்ணி, உண்ணினா நினைத்து, உள்ளத்தால் நினைத்து, சிரத்தில் திருவடியை வைத்து நாவில் உரைப்பான். நாவா சொல்லுவோம். உளத்தில் சிரத்தில் ஓதிரு நாவில் உண்ணி வைத்தே உரைப்பான். அது நிரல் நிறைக்கு உதாரணம். வழக்கமா பாடுற தோட்டம் எதிர்நிலைனா அது மாறி வரும். இப்ப ராமனும் கண்ணனும் காஃபியும் தேநீரும் அருந்தினர் அப்படின்னா ராம் முதல்ல சொன்ன ராமன், ரெண்டாவது சொன்ன தேனி இருந்தான்னு வைங்க, ரெண்டாவது சொன்ன கண்ணன், முதல்ல சொன்ன காட்சி இருந்தான்னு வைங்க, அப்படி வருது வைங்க. அது எது நிலை, எது நிறநிலை, எது நிறநிலையா இந்த பாடல், எது நிறநிலையா வருது. அப்போ இதுல எதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ராமன் கண்ணன் மாதிரி எது, காப்பி தேனி மாதிரி எது, அது தெரியணும் இல்லையா? அதாவது சொன்ன உடனே வாக்கியம் புரியுது, இந்த பாடல எது, ரெண்டு அம்சங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த ரெண்டு அம்சங்கள் என்ன, எதை எதை கூட பொறுத்தணும். முதல் அம்சம் என்னன்னா, பந்தமும் வீடுமாய பத பதார்த்தங்கள் அல்ல, பொருள் தனியா பார்ப்போம். இப்ப அந்த பிரிச்சதை மட்டும் சொல்லிடுறேன், பந்தமும் வீடுமாய பத பதார்த்தங்கள் அல்ல, இது முதல். இது ரெண்டாவது, அந்தமும் ஆதியில்தான் அளப்பிலன், இது ரெண்டாவது. அடுத்த ரெண்டு என்னன்னா, ஆதலானே எந்தைதான் இன்னல் என்றும், அடுத்ததுல வர்ற முதல் இது காஃபி மாதிரி, ராமன் கண்ணன் முடிஞ்சது, அடுத்த காஃபி மாதிரி வருது இல்லையா, அதான் இது. ஆதலாலே எந்தைதான் இன்னன் என்றும், அதோட நிறுத்திக்கணும், எந்தைதான் இன்னன் என்றும் சொல்லிட்டு கடைசியில் பெறணும், எந்தைதான் இன்னன் என்றும் சொல்ல வழக்கோடு மாற்றம் என்றே. அதுக்கப்புறம் கடைசி நாலாவதா வர்றது என்னன்னா, இன்னதான் இன்னதாகி வந்திடான் என்றும் சொல்ல வழக்கோடு மாற்றம் என்றே. எந்தைதான் இன்னன் என்று சொல்ல வழக்கோடு மாற்றம் என்றே, இன்னதான் இன்னதாகி வந்திடான் என்றும் சொல்ல வழக்கோடு மாற்றம் என்றே. அப்போ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, எதிர்நிலை இருக்கு, முதல்ல சொன்ன ரெண்டுல ரெண்டாவது எது, ரெண்டாவது அடியில் இருக்கு, அந்தமும் ஆதியில்தான் அளப்பிலன். இத வந்து அதுக்கு அடுத்த ரெண்டுல முதல் முதல் இது கூட கொடுக்கணும், ராமன் கண்ணன் காஃபி தேநீர் இல்லையா, ராமன காஃபியோடையும் கண்ணன் தேநீரையும் கொடுத்தா அது நிரநிலை. ராமன் கண்ணன் காஃபி தேநீர் இருக்கு, இப்ப ராமன கடைசியில் உள்ள தேநீர் கூட கொடுத்துரும், கண்ணனை முதல்ல உள்ள காஃபி கூட கொடுக்கணும் இல்லையா. அப்ப முதல் ரெண்டுல ரெண்டாவது எது, அந்தமும் ஆதியும் தான் அளப்பிறன், அது அடுத்த ரெண்டுல முதல் இது கூட தெரியும். முதல் இது என்ன, எந்தைதான் இன்னல் என்றும் சொல்ல வழக்கோடு மாற்றம் என்று. வழக்கோடு மாற்றம் என்றுனா என்ன அப்படின்னா, அதாவது வழக்குன்னா ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் வந்துட்டுது, மாற்றம்னா என்னன்னா பதில், அதுக்கு சொல்லக்கூடிய விடை பதில். மாற்றம்னா நம்ம அந்த சேஞ்சு அர்த்தத்திலே பார்ப்போம், அப்படி இல்லை நாம இருக்கும் குடியெல்லாம் பதிவுட்டு என்ன பேரு, மறுமாற்ற திருத்தாண்டம், மறுமொழி சொல்றார் அரசன் கூப்பிடுறான்னு சொன்னவனுக்கு மறுமொழி சொல்றாரு. யமனே வந்து என்ன வந்து கூப்பிடுறதுக்கு அதிகாரம் கிடையாது, எல்லாரையும் கூப்பிட அதிகாரம் இல்லை, யமனே அரசன்னா உனக்கு தான் அரசன் சொல்லி மறுமொழி சொல்றார் இல்லையா. அது மறுமொழிக்கும் மறுமாற்றம் இருக்கு இல்லையா, மாற்றம்னா அந்த மொழி அதான். அதாவது கொஸ்டினே இல்லை, அசோ ரிப்ளையும் இல்லைன்னு சொல்றேன், நோ கொஸ்டின் இருக்கு, இடம் இருந்தாலும் நான் ரிப்ளை கொடுக்கணும்னு அவசியம், கேள்விக்கே இடம் இல்லை, ஆட்சேபனைக்கே இடம் இல்லை, எனவே சமாதானத்துக்கும் இடம் இல்லை என்று சொல்லி சொல்கிறேன். எனவே அதற்கு தடையும் இல்லை, அதற்கு மறுமொழியாகவே பரிகாரம் இல்லை, அதான் வழக்கோடு மாற்றம் இல்லை. அது இருக்கிறது இன்னொரு புது சொல்றதுனால அதை பார்த்துட்டேன். இப்போ செயலுக்கு வருவோம், ரெண்டாவது முதல் ரெண்டுல ரெண்டாவது எடுத்துக்கணும், அந்தமும் ஆதியில்தான் அளப்பிலன், அனாதிமுத்த சித்திருவாகிய என் தந்தை சிவபெருமான் அந்தமும் ஆதியில்தான், இப்படி சொல்லலாமா, அந்தமும் ஆதியில்தான்னு சொல்லலாமா, அந்தமும் ஆதியும் இல்லான்னு சொல்லணும் இல்லையா, இதுதான் சொல்லணும், அந்தமும் ஆதியும். முதல் இதுல உன் போட்டு அடுத்ததையும் போடணும் இல்லையா, அதான் முறை. அது செய்யுள்ள ஓசைக்காக வேண்டி அதை தொக்க வச்சு பாடிப்பாங்க சுவாமிகள், குறிப்புல சொல்றாங்க ஆதியும் என்பதிலும் உண்மை தொக்கது போட்டுக்கணும். அப்போ பொருள் சொல்லும் போது நம்ம அதை விரிச்சு சொல்லணும் இல்லையா, அதுக்காக அந்தமும் ஆதியும் இல்லான். அளப்பிலன், அளப்பிலன்னா அவனை அளந்து சொல்ல முடியாது, அளவுகளுக்கெல்லாம் எட்டாதவன், காட்சி அளவை, கருதல் அளவை, ஆகம் அளவை, எதனால அளத்த முடியாது அவன், அளவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அப்போ என்ன பாருங்க, அளவுகளுக்கு அப்பாற்பட்டவங்களுக்கு ஏது சொல்றார், அந்தமும் ஆதியும் இல்லாதவன். உலகத்து பொருளை ஒன்று காட்சி அழகால் அளந்துடலாம், அல்லது கருதி அளந்துடலாம், அல்லது ஆகமத்தினால் அளந்துடலாம். ஏன்னா உலகப் பொருள்கள் எல்லாம் அந்தமும் ஆதியும் உடையவை, தோற்றமும் கேடும் உடையவை, இவன் தோற்றக்கேடுகள் இல்லாதவன், எனவே அளவுகளாலும் அளக்க வாராதவன். எவ்வளவு அருமையா சொல்றாங்க, எது தோற்றக்கேடுகளுடைய பொருளோ அதுதான் அளவுகளால் அளக்க முடியும், அளக்க முடிகின்ற பொருளாக இருக்கு. தோற்றக்கேடுகள் அற்ற பொருள், அளவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பொருள், அதான் அந்தமும் ஆதியில்தான் அளப்பிறன். ஆதலாலே அதனால எந்தைதான் இன்னல் என்றும் சொல்ல வழக்கோடு மாற்றம் என்று. இன்னல் என்றும்னா இவன் அருவந்தான்னு சொல்றதுக்கோ, அல்லது இவன் உருவம் தான் சொல்றதுக்கோ, அல்லது அருவம் தான் சொல்றதுக்கோ இல்லையா, ஏன் அருவமா மட்டும் இருந்தான், உருமா மட்டும் இருந்தான் இல்லையா, இவன் அருவமா அல்லது உருவமா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வழி கிடையாது. மூணுல எந்த நிலையிலான இருப்பான், ஏன்னா தோற்றக்கேடுகளை உடைய பொருள் தான் அளவுகளால் அளக்கப்படும், அளவுகளால் அளக்கப்படும் பொருள் தான் ஒன்னு அருவோம் அல்லது உருவோம், இப்படி எதுக்குள்ளையாவது கட்டுப்பட்டு கிடக்கும், அதை விட்டு வெளியே வர முடியாது. இவன் தோற்றக்கேடுகள் இல்லாதவன், எனவே அளவுகளால் அளக்க வாராதவன், எனவே இவன் வந்து அருவம் அருவருவம் உருவம் இதுல எந்த திருமேனியனால் அவன் கொள்ளுவான் இல்லையா? இன்னன் தான் உருவம் தான் அப்படின்னு சொல்ல இல்லையா? உருவம் தான் அருவம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு தடை எழுப்ப முடியல, அதனால விடை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்தது என்னன்னா முதல்ல சொன்னதை கடைசியில் சொன்னதோடு சேர்க்கணும் இல்லையா? முதல்ல சொல்லியிருக்கிறது முதலடி என்ன? பந்தமும் வீடுமாய பத பதார்த்தங்கள் அல்லான். பந்தம் வீடு, கட்டு வீடு சொல்லுவாங்க. பந்தம்னா பெத்த நிலை, மரச்சார்போடு கூடிய நிலை. வீடுனா மரத்தினின்று விடுபட்டு முத்தி நிலை. ஆமா, இந்த கட்டு நிலை வீட்டு நிலையெல்லாம் யாருக்கு? உயிர்களாகி நமக்கு தான். அவனுக்கு ஏது கட்டு இல்லையா? அதுல இருந்து விடுபடுதலாகி வீடும் கிடையாது, அனாதி முத்தனவன். ஆகவே அந்த பந்தம் வீடு இவற்றை அடையக்கூடிய இந்த பதங்களை அடையக்கூடிய பதார்த்தங்களுள் அவன் ஒருவன் அல்லன். அதான் பத பதார்த்தம்னா பதங்களை அடையும் பதார்த்தம் இருக்கும், அந்த பதங்களை உடைய பதார்த்தம் தான் சுவாமிகள் அது இரண்டாம் வேற்றுமை தொகையும் சொல்லுவாங்க. இந்த பதத்தை உடைய பதார்த்தம் அந்த ஐ தொக்கு நிற்கு பாத்தீங்களா? பதத்தை ஐ தொக்கு நிற்கு இல்லையா? ஐ தான் இரண்டாம் வேற்றுமை கொடுக்கும், அது தொக்கு நிற்கு. உதாரணம் இருக்கு, சுவாமிகள் எழுதுவாங்க குலைக்காது என்றார் போல எழுதுவாங்க. குலைக்காதுன்னா குலையை உடைய காது. அத மாதிரி பத பதார்த்தம்னா பதங்களை உடைய பதார்த்தம். என்ன பதங்கள்? இப்போ கட்டுநிலை பெத்த நிலைன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டோம், அதுல எத்தனை பதங்கள் இருக்கு? பெத்த நிலையில் உள்ள ஆன்மாவா? சரி, அதுல எந்த பிறவி எடுத்திருக்கு? ஏழு வகை பிறவிகள்ல தாவர நீர்வாழ்வன ஊர்வன விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் தேவர்கள் ஏழு வகை பிறவிகள் இருக்க. இது இப்ப எல்லாமே பெத்த நிலையில் உள்ள ஆன்மாக்கள் தான். அதுல எந்த பிறவி இல்லையா? தேவர்கள் பிறவியா? சரி, தேவர்கள்னு சொல்லிட்டா அதுல எத்தனையோ நிலைகள் இருக்கு. இந்திரனா அல்லது சந்திரனா அல்லது குபேரனா, அதுல எத்தனையோ பதங்கள் இருக்கு மேல, பிரம்மாவா விஷ்ணுவா இல்லையா? ஆகவே இந்த பதங்களை எல்லாம் உடைய முத்தின்னு வந்துட்டாலும் அதுலயும் பதமுத்தி இல்லையா, அவரமுத்தி இப்படிலாம் முத்திகள் இருக்கு. ஆகவே இதெல்லாம் பதங்களை உடைய நிலை பந்தம் வீடு. இந்த பதங்களை எல்லாம் அடையக்கூடிய பதார்த்தங்களிலே அவன் ஒருவன் அல்லன். அவன் உயிர் வர்க்கம் தான் இந்த இதெல்லாம் அடையும். அவன் உயிர் வர்க்கத்தோடு ஒருவன் அல்லன். ஆதலாலே கடைசிக்கு போயிடணும், முதல் உள்ளதுக்கு கடைசிக்கு போயிடணும். என்ன? இன்னதாம் இன்னதாகி வந்திடான் என்றும் சொல்ல வழக்கோடு மாற்றம் என்றே. இது இதுலதான் அவன் தடைக்கு விடை இருக்கு. என்னன்னா, அந்த உருவது உருவம் உருவம் பரிணமிக்கிறதா அல்லது விருத்திப்படுதா இல்லையா, எப்படி வந்தாலும் அது ஒடுங்கணுமே அப்படின்லாம் நம்ம கேள்வி எடுப்ப வழியே கிடையாது என்று சொன்னார்கள். கேள்விக்கும் வழி கிடையாது, எனவே பதிலுக்கும் வழி கிடையாது. ஏன்னா பந்தமும் வீடும் அடையக்கூடியவை உயிர் வர்க்கங்கள். அந்த உயிர் வர்க்கங்கள் தான் அவை தான் வந்து மாயாகாரிய உடம்பு எடுக்கும், அது ஒடுங்கி அழியும் இல்லையா? அது மண்ணோடு மண்ணா போகும், அப்புறம் வேற ஒரு பிறவியை போய் வினைப்பீடாக எடுக்கும். ஆகவே இந்த தோன்றுதல் அழிதல்லாம் அந்த பந்தம் வீடுங்கிற நிலை அடையக்கூடிய அந்த உயிர்களுக்கு கொடுத்த மாயாகாரிய உடம்புக்கு தான் தோற்றமும் கேடும். ஆகவே இவனுடைய திருமேனி வந்து அது பரிணமித்து வருதா? ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அசுத்தமாயா காரியங்கள்லாம் பரிணாமம், சுத்தமாயா காரியம் விருத்தி. என்ன விருத்தி? ஞாபகப்படுத்தி பரிணாமம்னா அது பால் தயிராதல் போல அல்லது நெய்யில புழு தோன்றுவது போல, இதெல்லாம் பரிணாமத்துக்கு எடுத்துக்காட்டுகள். நம்ம பால் தயிரானா பால் முழுக்க தயிராயிரும், அது முழு பரிணாமம். ஆனா அசுத்தமாயிலிருந்து உலகம் தோன்றுதுன்னா முழுக்க உலகம் ஆயிட்டு அப்புறம் ஒடுங்கும் போது எதோ ஆதாரமா கொண்டு ஒடுங்கும் இல்லையா? ஓரளவு மண்ணில இருந்து பானையை செய்யறான், அந்த பானை மறுபடியும் அந்த மண்ணில் ஒடுங்குது, ஏகதேச பரிணாமம் தானே. அது மாதிரி நெய் வந்து புழு தோன்றுவது போலதான் ஏகதேச பரிணாமம். விருத்திக்கு என்ன உதாரணம் சொன்னார்? சுத்தமாய காரியங்கள்லாம் விருத்தின்னாங்க. அதுக்கு உதாரணம் சொன்னாங்க, எவ்வளவு அருமையா உதாரணம் வச்சிருக்காங்க. அப்படியே வந்து துணி கொண்டு வானா இல்லையா, அதை அப்படியே கூடாரமாக்கிறான் இல்லையா, அந்த துணியே அப்படியே கூடாரமாக்கும். அதுல அந்த காரண காரியத்துக்கு வேற்றுமை ரொம்ப குறைச்ச, துணியவே கொண்டு தான் சுருட்டி கொண்டு வரான், அப்படியே விரிச்சு அங்கங்க டெண்டு கூடாரம். அந்த மாதிரி அந்த துணியே கூடாரமானது கூட சுத்தமாய உலகங்கள் தோன்றுவது விருத்தின். இப்ப சிவபெருமானுக்கு உருவ திருமேனி தோன்றுவது விருத்தியா பரிணாமமா அப்படிலாம் கேட்க வழி இல்லை. எப்படினாலும் அவன் தோன்றும் அவனுக்கு என்ன? ஏன்னா அவன் இந்த கட்டு வீடு இவற்றை அடையக்கூடிய அந்த ஆன்ம பதார்த்தங்களும் ஒருவன் அல்லன். ஆகையினாலே அவன் திருமேனி வந்து பரிணாம அடைந்தாலே விருத்தி அடைந்தாலே அடையும். இப்படி அடையுமா அப்படி அடையாதான்னு கேட்கறதுக்கோ அதுக்கு பதில் சொல்றதுக்கோ எந்த ஒரு இடமும் இல்லை. அதான் அப்ப நான் கொண்டு கூட்டி அடைய சொல்லிவிடுகின்றேன் அந்த பாடலுக்கு. அந்தமும் ஆதியில்லான் அளப்பிலன் ஆதலாலே எந்தைதான் இன்னென்றும் சொல்ல வழக்கோடு மாற்றமின்றே. பந்தமும் வீடுமாய பல பதார்த்தங்கள் அல்லான் ஆதலாலே இன்னதாம் இன்னதாகி வந்திடான் என்றும் சொல்ல வழக்கோடு மாற்றமின்றே. இதுக்கு பொழிப்புரையில வந்து இதனுடைய சாரத்தை அப்படி சொல்லியிருப்பார்கள். ஆனால் இந்த பொண்டு கூட்டை வந்து கீழே சொல்லியிருக்காங்க. ஆமா, எதிர் நிற நிறையா பொண்டு கூட்டணும், பொண்டு கூட்டி அற்புதமா விளக்கம் சொல்லி அதுக்கப்புறம் எதிர் நிற நிறை வாட்சி பார்க்கும்போது ஆகா இது எதிர் நிற நிறை போடுமே அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இது எதிர் நிற நிறை அதனால சொல்லி பொழிப்புறையவர் அனாதிமுத்த சித்திருவாகிய எந்தை கட்டு வீடு என்னும் பதங்களை உடைய பசுவாச பதார்த்தங்களது இயல்புடையன் அல்லன் அகலானும் எழுவாய் இருவாய் இளநாகலான். ஆதி அந்தங்கிற வடமொழிக்கு எவ்வளவு தூய தமிழ்ல விளக்கம் சொல்றார். எழுவாய் இருவாய் தோற்றத்துக்கு எழுவாய், ஒடுக்கத்துக்கு இருவாய், எழுவாய் இருவாய் இளநாகலானும் அவை இளநாகவே அளவிற்கு எட்டாமையானும் அருவம் உருவம் அருவுருவம் என்னும் முக்கூற்றுள் இன்னன் ஆவன் என்றுதான். இன்னன் ஆவன் என்று சொல்ல கேள்வியும் இல்லை விடையும் இல்லைன்னு அப்படி அர்த்தம் என்றுதான். அம்முக்கூறும்படும் விருத்தி பரிணாமம் விவர்த்தனம் என்பவற்றுள் ஒன்றில் படுவன் படான் என்றுதான் கூறுவதற்கு ஓர் ஆசங்கையும் இல்லை, அதாவது சந்தேகமும் இல்லை. ஆமா, அவன் திருமேனி வந்து எப்ப தோன்றும் எப்போ அவனுக்குள்ள ஒடுங்கும் அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அந்த கேள்வி